நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் இன்பம் எஃப்எம், துன்பத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். www.inbamfm என்ற வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இது மாற்றங்கள் என்ற நிகழ்ச்சி. நான் உங்கள் அன்பு சகோதரன் ஜான் மோகன பிரகாஷ். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. வேதம் சொல்லுகிறது, அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசமடைந்தன, அவைகள் வெட்கப்பட்டு போகவில்லை. இன்றைக்கும் கர்த்தர் நம்முடைய முகங்களை பிரகாசிக்க பண்ண போகிறார். இன்றைக்கும் உங்களுக்கு வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். யாக்கோபு 1:13. யாக்கோபு 1:13 இவ்வண்ணமாக அந்த வசனம் சொல்லுகிறது. சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. எவ்வளவு தெளிவான ஒரு வார்த்தை! தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, ஒருவனையும் சோதிக்கிறவரும் அல்ல. மிக தெளிவான வார்த்தைகள். ஒன்றும் பெரிய விளக்கம் இதற்கு தேவையில்லை என்று எண்ணுகிறேன். ரொம்ப அழகான வார்த்தைகள். யாக்கோபு, ஜேம்ஸ் புதிய ஏற்பாட்டு சபைக்கு எழுதின நிருபம். அந்த நாட்களில் பாருங்கள், நமக்கு இப்பொழுது இருப்பது போல டெக்னாலஜி இல்லை, கம்யூனிகேட் பண்ணுகிறதற்கு வசதி இல்லை. ஸோ என் நினச்சா எடுத்தன ஒரு ஃபோனை எடுத்து மற்றவர்களோட பேச முடியாது. ஒரு விதத்தில் அது நல்லதுன்னு நினைக்கிற ஆங்கிலத்தில் ஒரு சொற்றொடர் உண்டு, பிளெஸ்ஸிங் இன் டிஸ்காய்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அது ஒரு இன்னலை போல தோன்றலாம், ஒரு இடையூறை போல தோன்றலாம், சௌகரியம் போல தோன்றலாம், ஆனால் அது உண்மையிலே ஒரு ஆசீர்வாதம். பாருங்கள், இன்றைக்கு இருக்க டெக்னாலஜி இருந்ததுன்னா ஒருவேளை அன்றைக்கு யாக்கோப் அந்த சபை தலைவருக்கு ஃபோன் பண்ணி அவர் பேசி முடிச்சிருந்திருக்கலாம், ஒரு லெட்டராக எழுதியிருக்க முடியாது. நமக்கு இன்றைக்கு வேதத்தில் இது இருந்திருக்காது. ஆனால் இன்றைக்கு இது யாக்கோபுடைய நிருபம் நமக்கு பதிவு செய்யப்பட்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ரொம்ப அழகான ஒரு நிருபம். ஜேம்ஸ் யாக்கோபு தமிழில் சபைக்கு எழுதின நிருபம். இதனுடைய பின்னணியை கொஞ்சம் உங்களுக்கு நான் விளக்க விரும்புகிறேன். சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. இயேசுவனுடைய சகோதரனாகிய யாக்கோபு சபைக்கு எழுதின ஒரு நிருபம் அல்லது கடிதம் அல்லது லெட்டர். ஸோ அவர் துவங்கும் பொழுதே இப்படி துவங்குகிறாரு, சிதறியிருக்கிற 12 கோத்திரங்களுக்கும். அந்த நாட்களிலே இயேசுவின் நாமத்தை விசுவாசித்ததினாலே, கிறிஸ்தவர்களாய் அல்லது இயேசுவை பின்பற்றினதினாலே அவர்கள் மிகுந்த இன்னல்களுக்குள்ளானார்கள். ஏனென்றால் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். இது இந்த பேக்ரவுண்ட் பார்த்திங்கன்னா, இந்த யூத கலாச்சாரம், யூதர்கள் மோசேயின் கட்டளைகளை நம்பி கீழ்ப்படிந்து அதன் மூலமாக நீதியை பெற்றுக்கொள்ளுகிற ஒரு சூழலிலே அவர்கள் இருந்தார்கள். The Jews believed righteousness by obedience to God's laws. Yes, அந்த நாட்களிலே அவர்கள் அப்படி தான் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இப்போ இந்த சமயத்தில் தான் உன்னுடைய நீதி இயேசுவை விசுவாசிக்கிறதுனால் உண்டாகிறது என்று சொல்லும் பொழுது ஒரு பெரிய சர்ச்சை அங்கே உண்டானது, பெரிய சலசலப்பு உண்டானது. யூதர்கள் அதாவது மத தலைவர்களும் இந்த ரிலிஜியஸ் ஜூஸும் இயேசுவை பின்பற்றினவர்களை ஒடுக்க துவங்கினார்கள், அவர்களை கொல்ல துவங்கினார்கள். நம்ம எல்லாரும் அறிந்த ஒரு காரியம், ஸ்டீஃபன் கல்லெறிந்து கொல்லப்பட்டார். He was stoned to death. அதனால் பாருங்கள், ஜனங்கள் வந்து அந்த இடத்துல இப்படி நடந்த உடனே சிதறி போகிறார்கள். சுற்றி இருந்த இடங்களுக்கு அவர்கள் சிதறி போகிறார்கள். ஆனால் அதுவும் நன்மைக்காக, நன்மைக்கேதுவாக முடிந்தது. சுவிசேஷம் பரவுவதற்கு ஒரு வாய்ப்பை அது கொடுத்தது. இந்த ஒரு சூழலில் தான் யாக்கோபு எழுதுகிறார். இப்போ இதில் நன்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா, சுவிசேஷம் பல இடங்களுக்கும் சென்றது. ஒரு இடத்துல இவங்க எல்லாரும் இருக்க வரைக்கும் சுவிசேஷம் பரவவில்லை. இப்போ இவங்கெல்லாம் சிதறி போனவுன்னா அங்கங்கே இவங்க பாருங்களேன், ஜபக்குழுவை ஆரம்பிச்சிருப்பாங்க, அங்கே ஒரு வியாதியஸ்தருக்கு ஜெபம் பண்ணியிருப்பாங்க, சுவிசேஷத்தை சொல்லியிருப்பாங்க, சுவிசேஷம் பரவினது. அப்போ இது ஒரு நன்மை. ஆனால் இந்த நன்மை இதில் இருக்கிறதுனால தேவன்தான் இந்த தீமைக்கு பின்பாக, அதாவது இவங்க சிதறினது எதனால், ஒரு தீமையினால். ஸ்தேவான் கல்லெறிந்து கொல்லப்பட்டது நிச்சயமாக தீமையான ஒரு காரியம். அப்போ தேவன் வந்து அதற்கு பின்பதாக இல்லை. ஸ்தேவானை கல்லெறிந்து கொல்ல தேவன் அங்கே, God was not the author. தேவன் அங்கே ஆக்கியோனாக இல்லை. அதனால தான் யாக்கோபு தெளிவாக எழுதுகிறார், சோதிக்கப்படுகிற எவனும். அந்த நாட்களில் அவர்கள் அதிகமாய் நெருக்கப்பட்டார்கள், ஒடுக்கப்பட்டார்கள். எதனால்? அவர்கள் விசுவாசத்தின் நிமித்தமாக. இயேசுவை விசுவாசித்த ஒரே காரணம்தான், வேறு எதுவுமே கிடையாது. அப்போ யாக்கோபு எழுதுகிறார், சோதிக்கப்படுகிற எவனும் தேவன் என்னை சோதிக்கிறார் என்று சொல்லாதிருப்பானாக. ஒருவேளை அன்றைக்கு வந்து இப்படி பரவலாக பேசப்பட்டிருக்கலாம். இன்றைக்கும் ஒரு சிலர் அப்படி பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தர் தான் இந்த தீமையை அனுமதித்தார், கர்த்தர் தான் இந்த தீமையை கொடுத்தாரு, கர்த்தர் தான் இப்படி செஞ்சார். ஆனால் வேதம் சொல்லுகிறது, தேவன் தீமையை செய்வது இல்லை. தீமையினால் ஒருவனையும் சோதிப்பது இல்லை. வேத வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, தீமையை கொண்டு தேவன் சோதிப்பதே கிடையாது. எது தீமை? அந்த நாட்களிலே இயேசுவை இயேசுவை விசுவாசித்ததினாலே அவர்களுடைய ஜீவனை பறித்தார்கள், அவர்களை ஒடுக்கினார்கள், அவர்கள் அடிக்கப்பட்டார்கள். அப்போ இது வந்து நன்மையா இல்லை தீமை? அந்த சூழலில் தானே யாக்கோபு எழுதுகிறார், சோதிக்கப்படுகிற எவனும் தேவனனை சோதிக்கிறார் என்று சொல்லாதிருப்பானாக, சொல்லாதிருப்பானாக. பாருங்கள், இந்த பொல்லாங்கு தீமை தேவனிடத்திலிருந்து வருவது கிடையாது. மிக தெளிவாக வேதம் அதை நமக்கு சொல்லுகிறது, தீமையின் ஆக்கியோன் தேவன் அல்லவே அல்ல. நான் சொன்னது போல அந்த நாட்களிலே இயேசு கிறிஸ்துவை அவர்கள் விசுவாசித்ததினாலே, பின்பற்றினதினாலே மிகுந்த இன்னல்களுக்கு ஆளானார்கள், துன்பத்திற்குள்ளானார்கள். இந்த சூழலிலே தான் அவர்களை உற்சாகப்படுத்தும்படி யாக்கோபு இந்த நிருபத்தை, இந்த லெட்டரை, இந்த கடிதத்தை எழுதுகிறார். அப்போ முன்புள்ள வசனங்களை பார்க்கும் பொழுது ரொம்ப அழகாக அவர் சொல்கிறாரு, நீங்கள் உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது உங்களுக்கு கேரக்டரை உண்டு பண்ணும், பொறுமை, பொறுமை வந்து கேரக்டர் உண்டு பண்ணும். இதெல்லாம் டீட்டெயில்டாக அவர் பேசுகிறார். பேசிட்டு வரும்பொழுது தான் சொல்கிறாரு, ஒருவனும் எப்படி சொல்லாதிருப்பானாக. நான் சொன்னது போல் ஒருவேளை அன்றைக்கு பரவலாக வந்து எல்லாரும் இப்படி பேசிக்கிட்டு இருந்திருக்கலாம், கர்த்தர் தான் சோதிக்கிறாரு, கர்த்தர் தான் இதை செய்கிறார் அப்படின்னு சொல்லி, தீமையை கர்த்தரிடத்திலிருந்து வருவதாக அநேகர் பேசி கொண்டிருந்தார்கள். அப்போ ஒரு சின்ன கடிந்து கொள்ளுதல் போலவே யாக்கோபு இங்கே சொல்கிறார், ஒருவரும் சொல்லாத, தயவுசெய்து அப்படி சொல்லாதீங்கப்பா யாரும். அதுதான் அதனுடைய அர்த்தம், கர்த்தர் என்னை சோதிக்கிறாருன்னு தயவுசெய்து நீ சொல்லாதீங்க அப்படின்னு அவர் கொஞ்சம் கடிந்து கொள்ளுதலை போல் அங்கே சொல்கிற மாதிரி தெரியுது. பாருங்கள், இந்த கொரோனா வைரஸ் ரொம்ப பரவி தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலையில் நாம் இருக்கிறோம். உலகத்தின் எல்லா தேசங்களும் ஸ்தம்பித்து போய் இருக்கின்றன. என்ன செய்வதென்று தெரியாமல் தலைவர்கள் திக்குமுக்காடி கொண்டிருக்கிற ஒரு வேளை. எல்லா ஃபார்மசூட்டிக்கல் லேப்ஸும் எப்படியாவது இதுக்கு வேக்சினை கண்டுபிடிக்கணும்னு போராடி கொண்டிருக்கிறார்கள். இப்போ இந்த சூழ்நிலையில் ஒரு ஊழியர் அவர் மீடியாவில் வந்து பேசுகிறாரு. கத்தர் மன்னிப்பாராக, நம்முடைய எண்ணம் யாரையும் குற்றப்படுத்துவது அல்ல. அப்போ அவர் சொல்கிறார், நான் ஆண்டவரை கேட்டேன். அப்போ ஆண்டவர் சொன்னார், இது என்னிடத்திலிருந்து வந்தது அப்படின்னு சொல்லி, கொரோனா வைரஸ் தேவனிடத்திலிருந்து வந்தது அப்படின்னு ஆண்டவர் சொன்னதாக அவர் சொல்லுகிறார். பரலோகத்தில் ஆண்டவர் ஒரு பாட்டிலில் வைரஸை வச்சுக்கிட்டு யார் மேலே எப்போ அதை கட்டவிழ்த்து விடலான்னு ஆண்டவர் யோசிச்சுக்கிட்டு இல்லை. மன்னிக்க வேண்டும், யாரையும் குறை சொல்வதற்காக இதை சொல்லவில்லை. பட் நாம் தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும், தீமையின் ஆக்கியோன் தேவன் அல்ல. தீமையின் ஆக்கியோன் தேவன் அல்ல. தீமையினால் சோதிக்கப்படுகிறவன், வேதம் தீமையினால் சொல்ல, சோதிக்கப்படுகிற எவனும் தேவன் என்னை சோதிக்கிறார் என்று சொல்லாதிருப்பானாக, சொல்லாதிருப்பானாக. பல ஆண்டுகளுக்கு முன்பு நான் என்னுடைய ஊழியத்தின் ஆரம்ப நாட்களில் ஒரு வாலிப தம்பி, ஒரு 16-17 வயது தம்பிக்காக ஜெபிக்க சென்றிருந்தேன். 16-17 கூட இருந்திருக்காரு, ஒரு 15 வயசு, 14-15. ஸோ ஒரு இளம் வாலிபன், டீனேஜர், அவனுக்காக ஜெபிக்க போயிருந்தோம் நானும் என்னுடைய நண்பரும். எதனால் அந்த தம்பிக்காக ஜெபிக்க போனோன்னா, அவர் பைக்கில் போய் கீழே விழுந்து கால் உடைந்து விட்டது. படுக்கையில் இருந்தார், ஜெபிக்க போனோம். அப்போ அந்த வீட்டில் தாய் அவனோடு இருந்தார்கள். அப்போ அந்த அம்மா வந்து எங்களை பார்த்து ரொம்ப ஒரு உணர்ச்சி வசத்தோடு ஆக்ரோஷமாக அவங்க சொன்னாங்க, பிரதர், எவ்வளோ தடவை நான் இவனுக்கு சொன்னேன், நீ சண்டே சர்ச்சுக்கு வா, சாலயத்துக்கு வா, தேவனை தேடு, எவ்வளோ சொன்னேன், இவன் கேட்கவே இல்லை. இவனுக்கு அந்த பைக்கு தான், எப்பப்பார் அந்த பைக்கை எடுத்துக்கிட்டே சுற்றுவான், சண்டே கூட சர்ச்சுக்கு வரமாட்டான் பிரதர், இவன் வந்து அந்த பைக்கை எடுத்துக்கிட்டு சுற்றிக்கிட்டே இருப்பான். கடைசியில் பாருங்கள், கர்த்தர் இவன் காலை உடைச்சி பெட்டில் போட்டார், இப்போவாவது இவனுக்கு புத்தி வரணும், இல்லைன்னா கர்த்தர் இதுக்கு மேலே ஒரு பெரிய அடியை அவனுக்கு கொடுத்து ஒரேடியாக எடுத்துருவார் அப்படின்ற மாதிரி என்னென்னமோ அவங்க பாட்டுக்கு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பாருங்கள், இது ரொம்ப பரவலாக நம்பப்பட்டு வருகிற ஒரு காரியம். தீமை தேவன் செய்கிறார் என்று அநேகர் யோசிக்கிறார்கள். நான் சொன்னது 1-2 உதாரணங்கள் தான். ஆனால் இங்கே யாக்கோபு கூட இது தான் அன்றைக்கு ஃபேஸ் பண்ணியிருக்கிறார். எல்லாரும் தீமையை வந்து தேவனுக்கு நேராக கை காமிச்சிட்டாங்க, ஆண்டவர் தான் இதை செய்கிறாரு, ஆண்டவர் தான் இதை செய்கிறாரு. நோ, காட் டசன்ட் டூ இட். தேவன் தீமையினால் ஒருவரையும் சோதிக்கிறவர் அல்ல. நம்ம யோசேப்பு, ஜோசப், நம்ம எல்லாரும் அறிந்திருக்கிற ஒரு வேத நபர், வேதத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஒரு நபர், ஜோசப், யோசேப்பு. இந்த யோசேப்பு பாருங்கள், எவ்வளவு துன்பம், எவ்வளவு துன்பம். சொந்த சகோதரர்களால் அவன் தள்ளப்படுகிறான். முதல்ல அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா, ஏன்னா யோசேப்பு வந்து அப்பாவுக்கு ரொம்ப செல்லப்பிள்ளை. அப்போ இந்த அப்பா என்ன பண்ணுறாரு, இவனை ரொம்ப பேம்பர் பண்ணுறாரு, இவனை செல்லம் பாராட்டி வளர்க்குறாரு. மற்ற சகோதரர்களுக்கு இது பிடிக்கல. இதில் யோசேப்பு ஒரு சொப்பனம் வேற பார்க்குறான் பாருங்கள். அவன் வந்து சொல்கிறான், இந்த மாதிரி சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் என்னை வணங்குது, அரிக்கட்டு, அதாவது அந்த அரிக்கட்டுகள்னால் அந்த கோதுமையெல்லாம் கட்டி வச்சுருந்துருப்பாங்க, உங்கள் எல்லாருடைய அரிக்கட்டும் ஏன் அரிக்கட்டை வணங்குது அப்படின்னா, அவங்க அப்பாவுக்கு அர்த்தம் விளங்கிருச்சு. ஆனால் அவர் சும்மா அப்படியே கடிந்து கொள்றாரு. ஏன்னா மற்ற பசங்கள்லாம் இருக்காங்களே, எல்லாம் வயதில் பெரியவங்க, மூத்தவங்க, இவன் இப்படி சொல்லவும் எல்லாருக்கும் அது ஒரு மாதிரி சங்கடமாக இருந்தது. அவங்க அப்பா சும்மா அப்படி ஒரு அவனை கடிந்து கொள்கிற மாதிரி கடிந்து கொண்டார். பட் ஆனால் இது இவன் சகோதரர்களுடைய இருதயத்தில் ரொம்ப ஆழமாக போயிடுச்சு. அப்போ இவங்கெல்லாம் ஆடு மேய்த்து கொண்டிருக்கும் பொழுது இவன் அங்கே வரான். பலவர்ண அங்கியை அவங்க அப்பா கொடுத்ததை போட்டுக்கிட்டு வரான். வரும் பொழுதே, அவனை பார்க்கும் பொழுது இவங்களுக்கு எரிச்சல், கோபம், பொறாமை. அப்போ என்ன பேசிக்கிறாங்கன்னா, இவனை நம்ம கொன்று நம்ம அவனை இல்லாமல் பண்ணிடுவோம், அதுக்கப்புறம் எப்படி இந்த சொப்பனம் நிறைவேறுதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு பேசிக்கிறாங்க. பாருங்கள், அப்போ எவ்வளவு ஒரு கோபம், ஒரு எரிச்சல், ஒரு பொறாமை. பல அசுத்த ஆவிகளுக்கு அது வாசலை திறந்தது. அவனை கொன்று விட வேண்டும் என்று இவங்க பேசுகிறாங்க. அந்த அளவுக்கு வந்து யோசேப்பு இவங்களுக்கு எந்த தீமையும் செய்யலை, இவங்க மேலே அவன் பொறாமை கொள்ளவில்லை. அவன் சின்ன பையனை அவன் என்ன பண்ணுறான்னா, இங்கே பார்க்குறதெல்லாம் போய் அப்பா கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தான், அது ஒரு காரியம் அவன் செஞ்சுக்கிட்டு இருந்தான், அதுவும் இவங்களுக்கு ஒரு பெரிய எரிச்சல். அப்போ அப்பாவுக்கு ஒரு செல்லப்பிள்ளை, இவங்க பண்ணுறத அங்கே போய் சொல்கிறான், அடுத்தது இந்த சொப்பனம், இதெல்லாம் பார்த்த உடனே இவங்களுக்கு ஒரு பெரிய எரிச்சல். இவனை பார்த்த உடனே எப்படியாவது இவனை கொன்று விட வேண்டும். அவங்க பிரச்சனையே என்னென்னா, எப்படி இந்த சொப்பனம் நிறைவேறது பார்க்கலாம், இவனை கொன்னுட்டா எப்படி இவன் பெருசாக நம்ம அரிக்கட்டெல்லாம் அவனுக்கு போய் வணங்குதுன்றானே எப்படி நிறைவேறுதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அவங்க கொல்றதுக்கு முயற்சி செய்கிறார்கள். அந்த சமயத்தில் அந்த மூத்த சகோதரன் ரூபன் அவர் குறுக்கிட்டு, இல்லைப்பா கொல்லாதீங்க, என்னன்னாலும் நம்ம ரத்தம் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு சின்ன பிளான் பண்ணுறார். இவனை இந்த பாழடைஞ்ச கிணத்துல தள்ளிடுவோம் அப்படின்ட்டு சொல்கிறாரு. பட் இவர் மனசில் என்னென்னா, அப்புறமா வந்து இவனை தூக்கிட்டு போயிடலாம், இவனுக்கு உதவி செய்வோம் இப்படின்ற ஒரு எண்ணம். ஸோ இந்த யோசேப்பு கடந்து சென்ற பாதை நம்ம எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் ஒருவேளை புதிதாய் கேட்கிறவர்கள், இதை தெரியாதவர்களுக்காக நான் இதை விவரித்து கூறிக்கொண்டிருக்கிறேன். அப்போ அந்த பக்கம் இஸ்மவேலர்கள் வருகிறார்கள். அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, திடீர்னு மனசு மாறி இவனை இவங்கக்கிட்ட விற்றுடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய துணிமணிகளை உரிந்து கொண்டு அவனை விலைக்கு விற்கிறார்கள். அப்போது இவனுடைய துணிமணியில் ஒரு ஆட்டை அடித்து ரத்தத்தை போட்டு அவங்க அப்பா கிட்ட என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஏதோ துஷ்டம் இருக்கு அவனை கொன்றுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு கதையை கட்டிட்டாங்க. ஆனால் யோசேப்பு விலைக்கு விற்கப்பட்டான். அந்த நாட்களில் அடிமைகள் இருந்தார்கள், விலைக்கு வாங்குவார்கள். அப்போ இவனை எகிப்துக்கு கொண்டு போகிறாங்க. எகிப்து ஒரு பெரிய பட்டணம், ஒரு பெரிய சாம்ராஜ்யம், நாகரிகம் நிறைந்த ஒரு இடம். அங்கே கொண்டு போய் அவனை ஏலத்திற்கு விடுகிறார்கள். யோசேப்பு அங்கே போத்திபார் அப்படின்ற ஒரு ராஜாவின் ஆஃபீஸர், அவருடைய ஒரு முக்கியமான அதிகாரியினால் விலைக்கு வாங்கப்பட்டு அவர் வீட்டு வேலைக்காரனாக அடிமையாக செல்கிறான் யோசேப்பு. அடிமைன்னா ஒன்றும் பெரிய வேலை இல்லை, இருக்கிறதுலே இழிவான ஒரு நிலை, எதுவுமே வந்து அவனுக்கு ரைட்ஸ்ன்றதே கிடையாது. ஏன்னா எஜமான் விலை கொடுத்து வாங்கியிருக்கான். பொதுவாக இதையும் நான் சொல்லணும், அந்த நாட்களிலே அடிமைகளை எப்படி ஏலம் விடுவார்கள் என்றால், அவர்களை நிர்வாணப்படுத்தி ஒரு மேடையின் மேல் நிறுத்தி தான். ஏன்னா சரீரத்தில் தோல் வியாதி இல்லை, சுகவீனம் இல்லை, அங்கவீனம் இல்லை, இதெல்லாம் அவங்க வந்து பார்ப்பார்கள். ஏன்னா ஒரு வியாதியோடு ஒருத்தனை கொண்டு வந்தால் மற்ற அடிமைகள் இருப்பாங்க, எல்லாருக்குமே அந்த தொத்து வியாதி வந்துருச்சுன்னா இதெல்லாமே அவங்களுக்கு பணம் தானே, பணம் கொடுத்து வாங்கியிருப்பாங்க, ஒரு பெரிய நஷ்டமாக கருதப்பட்டது. அதனால் யோசிப்பை கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். அந்த டீனேஜில் பப்ளிக்காக அவனை அப்படி நிறுத்தி நிர்வாணப்படுத்தி அவனை சோதித்து அவனை ஏலத்திற்கு விடும் பொழுது அவனுடைய மனம் எவ்வளோ உடைந்திருக்கும். அவனுடைய அப்பாவுடைய செல்ல பிள்ளையாக இருந்து பலவர்னு அங்கி பிசாசு பாருங்கள் கரெக்டாக எங்கே அவன் கை வைக்கிறான். அவனுக்கு அவங்க அப்பா அவனுக்கு அவ்வளோ ஒரு அழகான ட்ரெஸ்ஸை கொடுத்தாரு, கடைசியில் அதையெல்லாம் உரிந்து அவனை அவமானப்படுத்துகிறான் பிசாசு. இப்படி ஒரு சூழ்நிலை, அடிமையாய் சென்றான் யோசேப்பு. யோசேப்புடைய வாழ்க்கையை பார்த்தோம், எப்படி அவன் அடிமையாய் விற்கப்பட்டு போத்திபாருடைய வீட்டுக்கு அடிமையாய் சென்றான். அங்கே மிகுந்த உண்மையாக இருக்கிறான் யோசேப்பு. ஆனால் அந்த போத்திபாருடைய மனைவியினுடைய இருதயத்தில் ஒரு தவறான எண்ணம் தோன்றுகிறது, இவனை வசப்படுத்த வேண்டும் என்று முயற்சிக்கிறாள். ஆனால் யோசேப்பு உண்மையுள்ளவனாய், தேவனுக்கு உண்மையுள்ளவனாகவும் எஜமானுக்கு உண்மையுள்ளவனாகவும் அந்த காரியத்தில் ஈடுபடாமல் அவன் விலகி ஓடுகிறான். அதன் விளைவாக தவறாக பழி சுமத்தப்பட்டு அவன் சிறைச்சாலையிலே அடைக்கப்படுகிறான். நான் எப்பவுமே சொல்லுவேன், எல்லாரை பொறுத்த வரைக்கும் யோசேப்பு ஒரு குற்றவாளி. ஏன்னா எல்லாம் எவிடன்ஸ் எல்லாமே இருந்தது. மூன்று பேருக்கு மட்டும்தான் தெரியும் யோசேப்பு குற்றவாளி அல்ல என்பது. அது யார்னா, ஒன்று யோசேப்பு, இன்னொன்று அந்த லேடி அந்த பெண், இன்னொன்று தேவன். இவங்க மூணு பேருக்கு மட்டும்தான் தெரியும் யோசேப்பு ஒரு நிரபராதி. ஆனால் உலகத்தை பொறுத்தவரை தவறாய் பழி சுமத்தப்பட்ட யோசேப்பு அவமானம் நிந்தையோடு சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டான். ஆனால் கர்த்தர் அவனோடு இருந்து அங்கே அவனை உயர்த்துகிறார். முடிவில் சிறைச்சாலையிலிருந்து வெளியில் வருகிறான். அரசனுடைய அவன் அரசனுக்கு அடுத்த ஸ்தானத்தில் கர்த்தர் அவனை உயர்த்துகிறார். பாருங்கள், அவன் பட்ட வேதனை, துன்பம், இன்னல்கள் எல்லாவற்றையும் மறந்து போகும்படி, அவனுக்கு ஈடு செய்யும்படி கர்த்தர் அவனுக்கு ஒரு அற்புதத்தை செய்கிறார். அந்த ராஜாவுடைய காரியங்களை, அந்த தேசத்தை நிர்வகிக்கிற ஒரு ஸ்தானத்தில் கர்த்தர் அவனை நிறுத்துகிறார். அதன் பிறகு அவனுடைய சகோதரர்கள் வருகிறார்கள். தகப்பன், குடும்பம் எல்லாம் வந்தாச்சு. இப்போ அவங்க தகப்பன் மரித்த பின்பு சகோதரருக்கு ஒரே பயம், ஐயோ அப்பா உயிரோடு இருக்க வரைக்கும் தான் இவன் நம்மக்கிட்ட நல்லா இருந்தான் போல தெரியுது, ஒருவேளை அப்பா இறந்துட்டு பிறகு இவன் எப்படி இருப்பானோ, நம்ம எல்லாம் பிடிச்சி பழி வாங்குவானோ அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு பயம். அந்த சமயத்தில் யோசேப்பு ரொம்ப அழகான வார்த்தைகளை சொல்லுகிறான். ஆதியாகமம் 50:20 இதை வாசிக்கலாம். ஆதியாகமம் 50:20 அதை நான் வாசிக்கிறேன். நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ அதை நன்மையாய் முடிய பண்ணினார். நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள். யோசேப்பு வந்து, ஓகே என்னை இங்கே கொண்டு வர்றதுக்காக கர்த்தர் இப்படி ஒரு காரியத்தை செய்தார் அப்படின்னு சொல்லலை. அவன் தேவன் இப்படி ஒரு ஸ்கெட்சு போட்டாதான் நான் இங்கே வர முடியும் அப்படின்னு சொல்லலை. நிறைய நேரம் நம்ம அப்படி தான் யோசிக்கிறோம்ல. இப்போ கூட நான் சொல்லும் பொழுது ஒரு சிலருக்கு இதை அக்செப்ட் பண்ணிக்க, இதை ஏற்றுக்கொள்ள சிறிது கடினமாக இருக்கும். ஏன்னா நம்ம சிந்தையில் இது பதிந்து விட்டது. பாருங்கள், தீமை ஒன்று நடக்கும் பொழுது, ஓகே கர்த்தர் இதை கொடுத்துருக்கிறாரு, இது மூலமாக ஏதோ நமக்கு கற்றுத்தராரு, இதன் மூலமாக ஏதோ நம்மளை சோதிக்கிறாரு. வேதத்தில் அதற்கு ஆதாரமே கிடையாது. இந்த வசனம் ரொம்ப அழகாக சொல்லுகிறது. அவன் அனுபவிக்காத தீமை இல்லை. அவன் ரொம்ப அழகாக சொல்கிறான், நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள். மனிதர்களாகிய தன் சகோதரர்களை பார்த்து சொல்லுகிறான். பிரியமானவர்களை, ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். என்றைக்கு மனிதன் ஆதாம் நம்முடைய முற்பிதா தேவனை விட்டு விலகினானோ, பிசாசோடு இணைந்தானோ, அன்றைக்கே பிசாசினுடைய குணாதிசயங்கள், சுபாவங்கள் மனிதனுக்குள் வந்துவிட்டது. அதனால தான் இன்றைக்கு பொறாமையை பார்க்குறோம், எரிச்சலை பார்க்குறோம், போட்டியை பார்க்குறோம். இதெல்லாம் கோபம், இதெல்லாமே அதன் விளைவு தான். கர்த்தர் அதன் பின்பதாக இல்லை. பொறாமையினாலும் எரிச்சலினாலும் கோபத்தினாலும் மனிதர்கள் செய்யும் பொழுது தேவன் அந்த இடத்துல நமக்கு உதவி செய்யும்படி, நம்மை காக்கும்படி அவர் அங்கே நமக்கு இருக்கிறார். ஆபத்து நாளில் அனுகூலமான துணை. அப்போ பாருங்கள், யோசேப்பு சொல்கிறான், நீங்களோ எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ அதை நன்மையாய் முடிய பண்ணினார். இதுதான் நம்முடைய தேவன், தீமையை நன்மையாய் மாற்றுகிறவர். ஒருவேளை இன்றைக்கு உங்களுக்கு விரோதமாக தீமையான காரியங்கள் செய்யப்பட்டிருக்கலாம், உங்களுடைய சொந்த குடும்பத்தினர் ஒருவேளை செய்திருக்கலாம், நீங்கள் நம்பின நண்பர்கள் உங்களுக்கு தீமையாய் பல காரியங்களை செய்திருக்கலாம், நீங்கள் நேசித்தவர்கள் உங்களுக்கு தீமையாய் செய்திருக்கலாம். எப்படி இருந்தாலும் சரி, தேவன் அதை நன்மையாய் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். அவர் நன்மையாய் மாற்ற மனதுடையவராய் இருக்கிறார். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். அவர் நமக்கு தீமை செய்கிறவராய் இருந்தால் எப்படி அவர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள்னு சொல்ல முடியும்? கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். ருசித்து பாருங்கள். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினாலே அருளப்பட்டிருக்கிறது என்று 2 தீமோத்தேயு 3:16 சொல்லுகிறது. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்ற அந்த இன்விடேஷன் தேவனிடத்திலிருந்து வருகிறது. நமக்கு தீமை செய்கிறவராய் இருந்தால் எப்படி இந்த வார்த்தைகள் உண்மையாகும்? யோசேப்பு சொல்லுகிறான், நீங்களோ தீமைக்கென்று செய்தீர்கள், என்னை அழிச்சிடணும்னு செய்தீங்க, ஆனால் கர்த்தரோ அதை நன்மையாய் முடிய பண்ணினார். ஆமென். பாருங்க, ஒருவேளை இன்றைக்கு அப்படிப்பட்ட சதி கூட நடந்து கொண்டிருக்கலாம், உங்களுக்கு விரோதமாய் செய்யப்பட்டிருக்கலாம். முற்றிலும் இவனை அழிச்சிடணும், இவளை அழிச்சிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் செயல்பட்டு கொண்டு இருக்கலாம். அந்த காரியங்களை நீங்கள் அறிந்திருக்கலாம். ஆனால் ஒன்றை சொல்லுகிறேன், மனிதன் என்றைக்கு ஒரு வாசலை அடைக்கிறானோ தேவன் 7 வாசல்களை திறப்பார். உன்னை அழிக்க வேண்டும் என்று அவர்கள் எத்தனை தீர்மானம் எடுத்து எவ்வளவு செயல்பட்டாலும் கர்த்தர் சாம்பலிலிருந்து சிங்காரத்தை உனக்கு அருள வல்லவராயிருக்கிறார். கர்த்தர் இந்த நாளிலே செய்வார். லாசருவை உயிரோடு எழுப்பினவர் எல்லாவற்றையும் உயிர் பெற செய்வார். புதிய வாசல்களை திறப்பார். புதிய ஆரம்பத்தை கொடுப்பார். உன் முகத்தை பிரகாசிக்க பண்ணுவார். உன் தலையை உயர்த்துவார். நீங்களோ தீமைக்கென்று செய்தீர்கள், கர்த்தரோ தேவனோ அதை நன்மையாய் முடிய பண்ணினார். நன்மையாய் முடிய பண்ணினார். நன்மையை அருளுகிறவர் நம்முடைய தேவன். இன்றைக்கு பிசாசு அநேகருடைய இருதயத்தில் தீமைக்கு ஆக்கியோன் தேவன் என்பதை விதைத்திருக்கிறான். நம்முடைய மனம் மறுரூபம் அடைய வேண்டும். வழி வழியாக மற்றவர்களுடைய அனுபவங்களையும் மற்றவர்களுடைய வார்த்தைகளையுமே நம்ம பதிய வைத்ததினால வந்த விளைவு, வேத வசனத்தை நாம் பார்க்க வேண்டும். வேத வசனத்தின் வெளிச்சத்தில் மற்றவர்களுடைய அனுபவங்கள் மற்றவர்களுடைய சொற்களை நாம் பார்க்கும் பொழுது நாம் உண்மையை சத்தியத்தை புரிந்து கொள்வோம். மிக அற்புதமான ஒரு வார்த்தையை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். தீமையினால் தேவன் ஒருவரையும் சோதிக்கிறவர் அல்ல என்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். யோசேப்புடைய வாழ்க்கையில் தீமைகள் வந்தன, ஆனால் ரொம்ப அழகாக யோசேப்பு அதை கன்க்ளூட் பண்ணுகிறார். நீங்களோ தீமைக்கென்று செய்தீர்கள், கர்த்தரோ நன்மையாய் முடிய பண்ணினார். இன்றைக்கும் தீமையாய் தோன்றுகிற எல்லாவற்றையும் தேவன் நன்மையாய் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். யாக்கோபு 1:17 நான் உங்களுக்காய் வாசிக்க விரும்புகிறேன். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி சோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை. எந்த நன்மையும் எந்த பரிபூரணமான வரமும் தேவனிடத்திலிருந்து உண்டாகி வருகிறது. வெரி சிம்பிள். தீமையா அது தேவனால் உண்டாகிறது அல்ல, நன்மையா அது தேவனால் உண்டாகிறது அப்படின்றத யாக்கோபு இங்கே ரொம்ப தெளிவாய் சொல்லுகிறார். தேவ ஜனங்கள் தங்கள் விசுவாசத்திற்காக இயேசுவை பின்பற்றும் அந்த விசுவாசத்திற்காக கொல்லப்பட்டு கொண்டிருந்த ஒரு வேளை, ஒடுக்கப்பட்டு கொண்டிருந்த ஒரு வேளை, தள்ளப்பட்டு கொண்டிருந்த ஒரு வேளை, அங்கே அந்த சூழ்நிலையில் தான் இதை அவர் எழுதுகிறார். அப்போது நான் சொன்னது போல் அநேகர் அன்றைக்கு சொல்லி கொண்டிருந்திருக்க வேண்டும், இந்த தீமையெல்லாம் கர்த்தர் தான் செய்கிறாரு. அப்போ அவன் ரொம்ப தெளிவாக 13 சொல்கிறான், சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் நன்மை செய்கிறவர், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை. இருள் எவ்வளவேனும் அவரிடத்தில் இல்லை. கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். இன்றைக்கும் நமக்கு நன்மை செய்கிறவராகவே தேவன் இருக்கிறார். நம்முடைய இருதயத்தில் நம்முடைய சிந்தையில் உள்ள இந்த எண்ணங்களை சற்று மாற்ற வேண்டும். வேத வசனத்தின் அடிப்படையில், இதன் வெளிச்சத்தில், இதன் உதவியுடன் நாம் மாற்ற வேண்டும். தேவனை பார்க்கிற விதம் மாற வேண்டும். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்யும்படி இருக்கிறார். ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணை. தேவன் இப்படி தீமையை செய்வார் என்றால், ஆபத்து நாளில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்ற வசனம் எப்படி பொருந்தும்? தமிழில் ஒரு பழமொழியில் பொதுவாக சொல்லுவாங்க, பிள்ளையும் கிள்ளிட்டு தொட்டிலும் ஆட்டை விடுற கதைன்னு சொல்லி. அதாவது நல்ல தொட்டிலில் இருக்கிற பிள்ளையை கிள்ளி விட்டால் என்ன பண்ணும், அது வேறு கத்த தான் செய்யும். அப்புறம் தொட்டியில் ஆட்டி விட்டா இது வந்து அர்த்தமே இல்லாத ஒரு காரியம். அப்போ பாருங்க, தேவன் என்னை நோக்கி கூப்பிடு, ஆபத்து நாளில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன். அப்போ தீமையும் அவரே செய்கிறவரா? இல்லை, தேவன் தீமை செய்கிறவர் அல்ல, தன் பிள்ளைகளுக்கு நன்மை செய்கிறவர். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். கர்த்தர் நம்மீது இறங்குகிறவர், உண்மையில் மனதுருகுகிற கர்த்தர் என்று வேதம் அவரை குறித்து சொல்லுகிறது. நான் சொல்வது எல்லாமே வேத வசனங்கள். உண்மையில் மனதுருகுகிற கர்த்தர். ஆகவேதான் இந்த யாக்கோபு 1:17 இப்படி வாசிக்கிறோம், நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவின் இடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அதற்கு முன்பு உள்ள வசனம் பார்த்தீங்கன்னா, என் பிரியமான சகோதரரே, மோசம் போகாதிருங்கள், நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவின் இடத்திலிருந்து இறங்கி வருகிறது. ஆங்கிலத்தில் டூ நாட் பி டிசீவ்டுன்னு வரும், வஞ்சிக்கப்படாதிருங்கள், நன்மையான எந்த ஈவும். அப்படின்னா இதை கோர்வையாய் வாசிக்கும் பொழுது பாருங்க, சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. என் பிரியமான சகோதரரே, மோசம் போகாதிருங்கள், நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவின் இடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை. ஆகவே இன்றைக்கு வஞ்சிக்கப்படாதிருப்போம். தேவன் தீமை செய்கிறவர் அல்ல, நன்மை செய்கிறவர். தேவன் நமக்கு நன்மை செய்கிறவர். இன்றைக்கும் கர்த்தர் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் நன்மை செய்கிறவராக வெளிப்படுவார். நன்மை செய்கிறவராகவே இருக்கிறார். அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை. தம்மை நோக்கி பார்க்கிற யாவருக்கும் தேவன் நன்மை செய்கிறவர். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசமடைந்தன என்றுதான் வேதம் சொல்லுகிறது. அவைகள் இருள் அடைந்தன, துக்கத்தில் மூழ்கின என்று சொல்லவில்லை. தீமையினால் அவைகள் சோதிக்கப்படுகின்றன என்று ஆண்டவர் சொல்லவில்லை. அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசமடைந்தன, அவைகள் வெட்கப்பட்டு போகவில்லை. ஆகவே இந்த நாளிலே பிரியமானவர்களே, நம்முடைய இருதயம் கலங்காதிருப்பதாக. நமக்கு நன்மை செய்கிற தேவன் நமக்கு உண்டு, நமக்கு உதவி செய்கிற தேவன் நமக்கு உண்டு, நம்முடைய கூக்குரலுக்கு செவி சாய்க்கிறவர் நமக்கு உண்டு, இருளை வெளிச்சமாய் மாற்றுகிறவர் நமக்கு உண்டு, நம்மேல் மனதுருகுகிறவர் நமக்கு உண்டு, துன்பத்தை இன்பமாய் சந்தோஷமாய் மாற்றுகிறவர் நமக்கு உண்டு, வேதனையை சாதனையாய் மாற்ற உதவி செய்கிறவர் நமக்கு உண்டு, தீமையை நன்மையாய் மாற்றுகிறவர் நமக்கு உண்டு. உங்கள் இருதயங்கள் கலங்காதிருப்பதாக. தீமையினால் தேவன் நம்மை சோதிக்கிறவர் அல்ல. இன்றைக்கும் நாம் முடிக்க வேண்டிய ஒரு வேளை வந்துவிட்டது. நாம் முடிக்கும் முன்பதாக உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். நாம் யாவரும் இணைந்து ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளில் ஆண்டவரே இந்த நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன் அப்பா. கர்த்தருடைய கரம் ஒவ்வொருவரின் மேலும் இறங்கி வருவதாக, கர்த்தருடைய முகம் ஒவ்வொருவரின் மேலும் பிரகாசமாய் இருப்பதாக. அப்பாவுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் தீமை கேதுவாய் செய்யப்பட்ட எல்லா கிரியைகளும் முறிந்து போகும்படி ஜெபிக்கிறேன் அப்பா. எல்லா பலவான நம்புகளும் முறிந்து விழட்டும். ஒருவேளை யோசேப்பை போல காரணமின்றி ஆண்டவரே நேசித்தவர்களால், குடும்பத்தினரால் ஆண்டவரே வேதனை அனுபவித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறேன். கர்த்தர் அப்படிப்பட்ட ஒவ்வொருவரையும் கரம் பற்றி தூக்குவீராக. யோசேப்பை தூக்கி நிறுத்தின தேவன், எகிப்தின் அதிபதியாய் மாற்றின தேவன், உம்முடைய பிள்ளைகளுக்கும் அப்படி ஒரு அதிசயத்தை செய்யும். எதிர்பாராத திசைகளிலிருந்து, இடங்களிலிருந்து, நபர்களிடத்திலிருந்து நன்மைகள் வரட்டும், நன்மைகள் வரட்டும், சந்தோஷமான செய்தி வரட்டும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொன்னீர. உம்முடைய வசனத்தின்படியே ஒவ்வொருவருக்கும் அற்புதத்தை செய்யும். விசேஷமாய் ஆண்டவரே, இந்த கொரோனா நாட்களில் ஆண்டவரே இன்பம் எஃப்எம் லிசனர்ஸ் ஒவ்வொருவரையும் பாதுகாக்கும்படி ஜெபிக்கிறோம். இவர்களுடைய குடும்பங்களை பாதுகாக்கும்படி ஜெபிக்கிறோம். உம்முடைய இரத்தத்தினால் இவர்களை முத்தரித்து ஜெபிக்கிறேன். மார்போடு ஒவ்வொருவரையும் அனைத்து வழி நடத்துமப்பா. நல்ல செய்திகளை நாங்கள் தொடர்ந்து கேட்க பண்ணும். இந்த இன்பம் எஃப்எம் நேயர்களிடத்திலிருந்து நல்ல செய்திகள் எப்பொழுதும் வரட்டும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம், ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம். தொடர்ந்து பொறுப்பெடுத்து வழி நடத்தும், ஆசீர்வதியும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் இன்னொரு மாற்றங்களின் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடத்திலிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு சகோதரன் ஜான் மோகன பிரகாஷ். காட் பிளஸ் யூ. பை பை.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் இன்பம் எஃப்எம். துன்பத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி. உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு எழுத மறவாதிருங்கள். எங்கள் இமெயில் முகவரி imfm@gmail.com.